அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் திங்கள் 14 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது மூடப்பட்ட பள்ளிகள் இன்றிலிருந்து திறக்கப்பட அரசு உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு.
இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங்கு, சாப்பாடு இல்லாம தான் என் பையன் கொண்டு வந்தாங்க. இங்க எப்படி போடுவாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகத்துல தான் அனுப்புனேன். இன்னைக்கு வந்து மத்தியானம் சாப்பாடும் ஒரு கூட ஒரு முட்டையும் சேர்த்து போட்டிருந்தாங்க.
தமிழக வெள்ளத்தில் மாநிலத்தின் சில இடங்களில் இலங்கை அகதிகள் முகாம்களும் பாதிக்கப்பட்டது பற்றிய செய்தி குறிப்பு.
கும்படிப்பட்டி அகதிகள் முகாமில 960 வீடுகளாக இருக்கணும் குறைஞ்சது. இன்னும் வந்து 200 வீடுகளுக்கு மேல வந்து கூரை வீடுகள் எல்லாம் வந்து பழுதடைந்து இருக்கிறது. மீதி எல்லாம் சிவர்களும் அப்படி இப்படி தடுத்து எல்லாம் மூடி பழுதாக்களை போட்டு மூடிக்கிறி பத்திரமா இது இருக்குது.
இலங்கையில் வரவு செலவு திட்ட பிரேரணைகளுக்கு எதிராக தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடு குறித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் செய்த அறிவிப்பு குறித்த செய்தி, நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ருவாண்டாவிற்கான ஐநாவின் சர்வதேச குற்ற விசாரணை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தி வந்த 6 பேரையும் குற்றவாளிகள் என்று உறுதி செய்து இறுதி தீர்ப்பை அளித்துள்ளது. 6 பேரின் கடைசி மேன்முறையீடுகளும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. அத்தோடு இந்த தீர்ப்பாயம் தனது பணிகளை முடித்துக் கொள்கிறது. ருவாண்டா இனப்படுகொலையின் பின்னணியில் உள்ள முக்கிய சந்தேக நபர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக இந்த நீதிமன்றம் ஐநாவால் உருவாக்கப்பட்டது. 61 பேரை குற்றவாளிகள் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பாயத்திற்கு ஐநாவின் பேச்சாளர் ஒருவர் நன்றி தெரிவித்துள்ளார்.
You look at the group of people being arrested here. You find most of them were very senior and powerful individuals from the prime minister.
அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் படை தளபதிகள் உட்பட உயர் அந்தஸ்தில் உள்ளவர்களும் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர்.
புருண்டியின் அண்டை நாடான ருவாண்டாவில் உள்ள அகதி முகாம்களில் வசித்து வரும் புருண்டி நாட்டவர்கள் அங்கு நடைபெற்று வரும் தொடர் வன்முறை காரணமாக முகாம்களிலிருந்து தப்பிச் செல்கின்றனர் என நிவாரண பணியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புருண்டி நாட்டு ஆயுதக்குழுவினர் முகாம்களில் உள்ள சிறார்கள் உட்பட பலரை தமது குழுவில் சேர்க்கின்றனர் என ரிஃப்யூஜி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆயுதக்குழுவில் இணைய மறுப்போர் அச்சுறுத்தல்கள் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்களுக்கு உள்ளாகின்றனர் என அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. இந்த ஆயுததாரிகளால் பயிற்சி அளிக்கப்பட்டு கிளர்ச்சியாளர்களாக ஆட்கள் புருண்டிக்கு அனுப்பப்படுவதை ருவாண்டா அதிகாரிகள் கண்டும் காணாதது போல் இருக்கிறார்கள் என்று அந்த அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. புருண்டியில் கடந்த ஏப்ரல் மாதம் வன்முறை துவங்கியதிலிருந்து அந்நாட்டவர்களில் சுமார் 70,000 அதிகமானவர்கள் ருவாண்டாவுக்கு தப்பிச் சென்றுள்ளனர்.
அகதிகள் தொடர்பான தமது கொள்கையை நியாயப்படுத்தியுள்ள ஜெர்மன் அரசு தலைவி ஆங்கேலா மெர்கல் அது மனித பேரழிவை தடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். செப்டம்பரில் ஜெர்மனி தனது நாட்டின் எல்லைகளை சரியான ஆவணங்களற்ற குடியேறிகளுக்கு திறந்துவிட்டு மனிதாபிமான ரீதியாக செயற்பட்டதுடன் ஐரோப்பியர்களின் கடமைகளையும் செய்ததாக மெர்கல் தனது சிடியு கட்சியின் வருடாந்த மாநாட்டில் தெரிவித்தார். ஆனால் ஜெர்மனியினுள் வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதற்கான நகர்வுகளை மேற்கொள்ளுமாறு அவரது கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் அழைப்பு விடுத்துள்ளனர். அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்கள் தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என குறிப்பிட்ட மெர்கல் தகுதியற்றவர்களை நாட்டினுள் வராமல் நிராகரிப்பதில் ஜெர்மனி கடுமையாக செயற்பட வேண்டுமெனவும் தெரிவித்தார்.
யேமனில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சண்டையின் போது கொல்லப்பட்ட வெளிநாட்டு படையினருக்கிடையே சவுதி அரேபியாவைச் சேர்ந்த மூத்த தளபதி ஒருவரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யேமன் அரசாங்கத்திற்கு ஆதரவாக போரிட்டு வரும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் தங்கியிருக்கும் முகாம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிய வருகிறது. கொல்லப்பட்டவர்களில் சூடானிய படையினர் ஒருவரும் அடங்குவார். யேமன் அரசாங்கத்திற்கும் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது.
ஈராக்கின் ரமாதி நகரை அரசாங்க படையினர் மீண்டும் கைப்பற்ற முயற்சித்து வரும் நிலையில் IS போராளிகள் நகரின் மீது பதில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஈராக் பாதுகாப்பு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. ரமாதி நகரின் வடக்கு பகுதியில் IS 5 தற்கொலை கார்குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டதாக தெரிவிக்கும் அந்த தகவல் அதில் 20 அதிகமான ஈராக் படையினர் மற்றும் அரசு ஆதரவு போராளிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
எகிப்திய சைனாய் தீபகட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதம் வீழ்த்தப்பட்ட ரஷ்ய பயணிகள் விமானத்திற்குள் சட்டவிரோதமான அல்லது தீவிரவாத செயற்பாடுகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என இந்த விபத்து தொடர்பாக எகிப்து நடத்திய விசாரணையின் ஆரம்ப அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர்பஸ் 321 என்ற இந்த விமானத்திற்குள் குண்டு வெடித்தமையினாலேயே அது கீழே நொறுங்கி விழுந்ததாக ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இந்த விமானத்திற்குள் தாமே வெடிப்பொருளை கொன்று சென்றதாக இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் தெரிவித்திருந்தனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் சில இந்திய குறிப்புகள். தமிழ்நாட்டில் பெய்த பெருமழை காரணமாக மூடப்பட்டிருந்த பள்ளிக்கூடங்கள் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த 29 பள்ளிகள் தவிர தமிழகத்தின் அனைத்து கல்வி கூடங்களும் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. கனமழையால் அதிகமான வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் இதர பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இன்று முதல் முறையாக நடைபெற துவங்கியுள்ளன. அதில் சென்னையில் உள்ள குறிப்பிட்ட 29 பள்ளிகள் மட்டும் திறக்கப்படுவதற்கு சிறிது காலம் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 29 பள்ளிகளும் வெள்ள பாதிப்புகள் அதிகமுள்ள பகுதிகளில் அமைந்துள்ளவை அல்லது அவற்றில் நிவாரண முகாம்கள் இயங்குகின்றன என்றும் அப்பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்தான முடிவுகளை சம்பந்தப்பட்ட பள்ளியின் முதல்வரே தீர்மானிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலத்தில் பெரும்பாலான நாட்கள் விடுமுறைகளாக விடப்பட்டதால் மாணவர்களின் நலனுக்காக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட உள்ள பள்ளிகள் இனி சனிக்கிழமையும் திறக்கப்பட்டு வாரத்தில் 6 நாட்கள் செயல்படும் என தமிழக அரசின் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் சிறப்பு வகுப்பறைகளும் ஏற்படுத்தப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் அனைவருக்கும் புது புத்தகங்களும் புது சீருடைகளும் வழங்கப்பட்டதாக மாணவர்களின் பெற்றோர்கள் கூறினர்.
நாங்க வந்து இங்க சென்னை நகர்ல மஞ்சக்குள ஸ்கூல்ல தான் என்னோட பசங்க படிக்கிறாங்க. இது தீபாவளிக்கு முன்னாடியில இருந்து லீவ் விட்டு இருந்தாங்க. அதுலேருந்து மழை காரணமாக லீவ் விட்டுட்டு திருப்பியும் அடுத்தது 2-3 நாள் ஸ்கூல் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி இங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்தது. அந்த தண்ணியெல்லாம் அகற்றிட்டு சுத்திகரிப்பு பணியெல்லாம் மேற்கொண்டு இப்போ வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு இப்போ நீட்டாக இருக்குது எல்லாமே. புக்கு போ வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன மக்களான அத்தனை பேருக்குமே புக்கு யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்தாங்க
என்றார் பைரவி. அதே சமயம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டமும் தடையின்றி செயல்பட அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர்.
என் பொண்ணு வந்து இங்கே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவ்வளோ நாள் மழை பெஞ்சதுலேருந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பனிங்கு சாப்பாடு இல்லாமல் தான் என் பையன் பொண்ணு வந்தாங்க. இங்கே எப்படி போடுவாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தில் தான் அனுப்புனேன். இன்றைக்கி வந்து மத்தியானம் சாப்பாடும் ஒரு கூட ஒரு முட்டையும் சேர்த்து போட்டிருந்தாங்க. பசங்கள்லாம் எப்பயும் போல நார்மலாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருந்தது. சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்தாங்க குழந்தைங்க
என்றார் பத்மாவதி. ஆனால் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலன் மீது அரசு எந்தவித அக்கறையும் காட்டவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அவர்களுக்கான பள்ளி புத்தகங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சில இடங்களில் அவற்றை மீண்டும் வாங்குவதற்கு பெற்றோர்கள் சிரமப்படுவதாகவும் குறை கூறப்படுகிறது. அதே சமயம் சீருடை இல்லாமல் வந்திருந்த மாணவர்கள் சிலர் திரும்ப அனுப்பப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு சில பகுதிகளில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருவதில் சிரமங்கள் நிலவுவதாகவும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் சில பெற்றோர்கள் கூறுகின்றனர். இதனிடையே சென்னையிலிருந்து இயங்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 125 பொறியியல் கல்லூரிகளில் நாளை தொடங்கவிருந்த தேர்வுகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. தமிழகத்தில் அதிக வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளான சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 625 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. அவற்றில் 125 பொறியியல் கல்லூரிகள் உள்ள பகுதிகளில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்களில் பெரும்பாலானோர் தங்களது புத்தகங்கள் உள்ளிட்ட உடைமைகளையும் இழந்துள்ளதாகவும் கூறி இன்று திங்கட்கிழமை பருவகால தேர்வுகளை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்க கோரப்பட்டது. இதன் மீதான விசாரணையை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த குறிப்பிட்ட 125 கல்லூரிகளில் மட்டும் நாளை தொடங்கவிருந்த தேர்வுகளை ஒத்திவைக்க கூறியுள்ளது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். இதனிடையே தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நீடித்த மழை வெள்ளம் காரணமாக கடலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர்களின் அகதி முகாம்கள் சிலவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முகாம்களில் வசிக்கும் சிலருடன் பேசினார் ஜெயபிரகாஷ்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாமில் வசிக்கிறார் இலங்கையின் வவுனியா செட்டிக்குளத்தைச் சேர்ந்த சிவக்குமார். தங்கள் முகாமில் 200 அதிகமான வீடுகள் இம்முறை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தமிழசையிடம் தெரிவித்தார்.
மழைக்கு வந்து சிவர்கள்லாம் வந்து விழுந்து கூரைகள்லாம் ஓட்டி ஆயிட்டேன்னா இந்த அரசாங்கம் தர குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாயும் குடும்ப தலைவிக்கு 750 ரூபாயும் தரும்போது இந்த விலைவாசியை சமாளிக்க முடியல. ஆகவே இந்த வீடுகளை வந்து அவங்க புனரமைக்க முடியாத நிலைமையில இந்த முகாம்கள் இருக்கிறாங்க. கும்மிடிப்பூண்டி மட்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முகாம்கள்ல அப்படி இருக்கும்போது இந்த மழை வந்து கொஞ்சம் சேதத்தை ரொம்பவே ஏற்படுத்திருச்சு. இந்த சுவர்கள்லாம் விழுந்து எல்லாம் எல்லா தரமட்டமான வீடுகள் எல்லாம் இருக்குது.
எத்தனை வீடுகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றன?
கும்படிப்பட்டி அகதிகள் முகாமில் 942 குடும்பங்கள் இருக்குது. அக்குடும்பங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வீடு என்றாலும் 960 வீடுகளாக இருக்கணும் குறைஞ்சது. அப்படி இருந்ததில் வந்து 200 வீடுகளுக்கு மேலே வந்து கூரை வீடுகள் எல்லாம் வந்து பழுதடைந்து இருக்கிறது. மீதி எல்லாம் சுவர்களும் அப்படி இப்படி தடுத்து எல்லாம் மூடி படுதாக்களை போட்டு மூடிக்கிடி பத்திரமா இது இருக்குது.
இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அந்த வீடுகளை அமைக்கின்ற பணிகள் அல்லது அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன?
நிவாரணம் அரசால் வழங்கப்படவில்லை இன்னும். இந்த தொண்டு நிறுவனங்களும் மற்றது நம்மளுடைய தமிழ் இன உணர்வாளர்கள் பேசக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சிறு சிறு உதவிகளை அவ்வப்போது கொண்டு தந்து கொண்டிருக்கிறார்கள்.
உங்களுக்கு என்ன வகையான உதவிகள் இப்போது தேவைப்படுகின்றன?
அரசு வழங்கக்கூடிய உதவி தொகையானது உயர்த்தி தரப்பட வேண்டும். மற்றது இந்த வீடுகள் வந்து புனரமைக்கிறது என்பதை விட புதிதாக வந்து வீடுகள் வந்து கொஞ்சம் விரிவாக கட்டி தந்து இவங்க தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உணரும்படியாக அந்த வீடுகள் அமையணும்.
இப்ப இந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு இங்க இருக்கின்ற மக்களுடைய தொழில் நிலைமை எப்படி இருக்கிறது?
அந்த பக்கங்களும் இந்த சுண்ணாம்படிக்கிற வேலை, பைப் லைன் அந்த மாதிரியான வேலைகளுக்கு போகும்போது மழை வெள்ளத்தால அந்த பணிகள்லாம் தடைப்பட்டிருக்குது. எங்கேயுமே ஒயிட் வாஷ் அந்த மாதிரி போக முடியாது, பைப் லைன் தோட்ட முடியாது. இரும்பு கம்பெனிகள் மின்சார பிரச்சனை நிறுத்தப்பட்டிருக்கு. இரும்பு கம்பெனிகளுக்குலாம் வந்து எல்லா தண்ணிகள் வந்திருக்கப்படியா இந்த கம்பெனிகள்லாம் மூடப்பட்டிருக்கு. மெல்ல மெல்ல இயங்கினாலும் எல்லாருக்கும் வேலை இல்லை. இப்போதைக்கு இங்கே வந்து தினசரி அன்றாட கூலி வளர்ச்சிறவர்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு
என்றார் கும்மிடிப்பூண்டி முகாமில் உள்ள இலங்கை அகதிகளுக்கான அமைப்பின் தலைவர் சிவகுமார். கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் அகதிகள் முகாமில் கடந்த 25 ஆண்டுகளாக வசித்து வருபவர் இலங்கையின் யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த கரோலின் சில்வியா.
ஒவ்வொரு வீடுமே ரொம்ப ஒரு 2 அடி உயரத்துக்கு சுவர் எல்லாம் ஊறிச்சு. கான்கிரீட் சுவர் தான். 2 வீடுக்கு சுவர் இடிஞ்சிட்டு ஒரு வீடு அப்படியே ஓட்டு வீடு அப்படியே உள்ளுக்கு அமர்ந்துருச்சு. சில சில வீடுகள் வெடிப்புகள் இருக்கிறது. விருத்தாச்சல காம்பை பொறுத்த மட்டும் எல்லாருமே பெயிண்டிங் வேலை தான் செய்யறாங்க. அதனால இங்க சார் மழை பெஞ்ச காலத்துல இருந்து இதுவரைக்கும் அவங்க வேலைக்கே போக முடியல. அதனால வந்து நிறைய பேருக்கு சாப்பாட்டு கஷ்டம்.
விருத்தாச்சல முகாம்ல எவ்வளவு இலங்கை அகதிகள் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன?
உணவு தேவைகள் தான் அவசியமா இருக்கிறது இப்போது. ஏனென்றா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தான் தேவையானது. 265 பேர் இருக்கிறோம். 75 குடும்பம் தான் இருக்கு. ஆனா பதவி இல்லாம ஒரு 12 குடும்பம், மொத்தம் 86 குடும்பம் விருத்தாச்சல முகாமில் உள்ளோம்.
இப்ப இவர்களுக்கு தேவையான உதவிகள் எந்த அளவுக்கு கிடைத்து வருகின்றன?
அன்னைக்கு செஞ்சில் வச்சங்கத்துல இருந்து கொஞ்சம் பொருள்கள் கொடுத்திருக்காங்க. நேற்று பக்கத்துல உள்ள கான்வென்ட்ல உள்ள சிஸ்டர்கிட்ட போய் கொஞ்சம் உதவிகள் பெற்று அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க சாப்பாட்டுக்கு அதுகள் இந்த பருப்பு அதுகள் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் பயன்படுத்துறாங்க மக்கள் சாப்பாட்டுக்கு.
இப்ப உங்களுக்கு என்ன வகையான உதவிகள் தேவைப்படுகின்றன?
எங்களுக்கு வந்து உணவு பொருட்கள் தான் சார் வேணும். அரிசி, சீனி, மைதா, பருப்பு, எண்ணெய் அதுகள் போன்ற உணவுப் பொருட்கள் தான் எங்களுக்கு அவசியமா இருக்குது. எங்களுக்கு கரண்ட் அதுகள் எல்லாம் இருக்கிறபடியா வேலைக்கு போகாத பட்சத்தில் எங்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் தான் சார் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது
என்றார் கரோலின் சில்வியா.
செய்தி வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இந்திய தலைநகர் டெல்லியில் ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்டிருந்த வீடுகள் மற்றும் கடைகளை போலீசார் இடித்ததில் ஒரு குழந்தை இறந்துவிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் டெல்லி அரசு விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை டெல்லியில் உள்ள செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டார் ஜெகதீசன்.
அதாவது டெல்லியில் சக்கூர் பஸ்தி என்கிற இடத்தில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தளவில் பல இடங்களில் ரயில்வேக்கு சொந்தமான இடங்களில் குடிசைகள் அமைத்து பொதுமக்கள் வந்து தங்குவது என்பது சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த சக்கூர் பஸ்தி. இந்த இடத்தை பொறுத்தளவில் இந்த இடத்தை தற்போது ரயில்வே பணிகளுக்காக இந்த இடத்தை பொதுமக்கள் அந்த குடிசைகள் எல்லாம் நீக்கிவிட்டு ரயில்வே பணிகளுக்கான நடவடிக்கையாகத்தான் இந்த குடிசைகள் காலி செய்யும் பணி வந்து நடைபெற்றிருக்கிறது. அப்போதுதான் அதாவது நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த ரயில் துறை அதிகாரிகள் இந்த குடிசைகளை நீக்கும் போது ஒரு 6 மாத குழந்தை வந்து இறந்ததாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஈடுபட்டதன் காரணமாக இந்த பிரச்சனை வந்து தற்போது பெருமளவுக்கு வலுத்திருக்கிறது. குறிப்பாக ரயில்வே பொறுத்த அளவில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் எல்லாம் அனுமதி பெற்றுத்தான் குடிசைகளை நீக்கினோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த குழந்தை இறப்பிற்கும் இந்த குடிசைகள் அகற்றப்பட்டதற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற வாதத்தை தான் தொடர்ந்து ரயில்வே துறை நிர்வாகம் வைத்திருக்கிறது. இன்று மாலை கூட மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறும்போது கூட இந்த குடிசைகள் நீக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை, இந்த குடிசைகளை நீக்குவது என்பது, இந்த குடிசைகள் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பது என்பது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருப்பது, இந்த குடிசையை நீக்க அதிகாரிகள் வருகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவசர அவசரமாக தங்களுடைய உடைமைகளை எல்லாம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த குழந்தை இருந்திருக்கிறது என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் போதிய அவகாசம் இந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே நிலவுகிறது. ஜெகதீஷன்,
டெல்லி செய்தியாளர் பால் முருகன். இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை குறிப்பு ஒன்று. இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பாக தொழிற்சங்கங்கள் சிலவற்றுடன் முரண்பாடுகள் இருந்து வந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரையாற்றினார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் அரச ஊழியர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என உறுதியளித்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இம்முறை வரவு செலவு திட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் சிலவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்புரை ஆற்றும் போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கூறினார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டை கட்டியெழுப்ப முடியாமல் போனால் தான் தனது பதவியை துறக்க தயாராக இருப்பதாகவும் தனது போது அவர் தெரிவித்தார்.
ரஜிய சேவகாங்க விஸ்ராம வெட்டு சம்பந்த மே தினவல விவிதா பிரச்சார கிணியனும் விஸ்ராம வெட்டு பகுசி கிரிமக்கென கதா கரணும் அலுத் ரஜிய சேவகாங்க விஸ்ராம வெட்டு.
அரசாங்கம் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக கூறி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் வயது முதிர்ந்தோரின் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றமையினால் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வழங்குவதில் பெரும் சவால்களை வரும் காலங்களில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. 1961 ஓய்வூதியத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 83 மில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் 2011 அது 9961 அதிகரித்தது. 2050 இந்த தொகை 4 மடங்குகளாக உயரவுள்ளது. எனவே ஓய்வூதிய கொடுப்பனவில் சில மாற்றங்களை கொண்டுவர வேண்டியிருக்கிற போது அந்த கொடுப்பனவு முழுமையாக ரத்து செய்யப்பட மாட்டாது
என்று கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய ஒரு ஆணையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
ஆரம்ப கதிரே ஹட்டியட்ட லபன வசேரை ஆரம்ப ருபியால் ஜெதாஹாக் மூலிக எக்கிரியமட்ட அப்ப கிரியாக்கரணும் அதிரே அதிரேமே காட்டுகிறது.
இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்காக வழங்குவதாக கூறப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவு அடுத்த வருட ஆரம்பத்திலிருந்து 3 கட்டங்களாக கொடுக்கப்படும். இதன் முதற் கொடுப்பனவாக ரூபாய் 2,000 ஜனவரி மாத சம்பளத்தில் இணைக்கப்படும். தனியார் துறை ஊழியர்களுக்கான ரூபாய் 2,500 சம்பள உயர்வை வரும் மே மாதத்திலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாகனங்களுக்கான வாயு பரிசோதனை கட்டணம் 5,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாய் வரை குறைக்கப்படும்
என்று கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவது சவாலானதும் கடினமானதுமாக இருக்கின்ற நிலையில் அதற்கு தொழிற்சங்கங்கள் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். 2016 வரவு செலவு திட்டம் கடந்த மாதம் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதில் கூறப்பட்ட சில பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதாரம், தபால், பொது போக்குவரத்து உள்ளிட்ட பல துறையினர் இன்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்திருந்தனர். இதன் பின்னணியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்தே வரவு செலவு திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றினார். இதனிடையே பிரதமரின் உரையை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் தாம் முன்னெடுக்கவிருந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதாக தேசிய தொழிற்சங்க ஒன்றியம் அறிவித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தமக்கு சாதகமான உறுதியை தந்துள்ளமையினால் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை கைவிடுவதாக தேசிய தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்தார்.
අපි අගමැතිවරණ නිල වශයෙන් දැනුම් දීපු කරුණු 12ක් පිළිබඳව අග්‍රාමාත්‍යවරයාත් එක්ක සාකච්ඡා කරා. අද දවල් 12:30ට නැවත නිල
නාංගල් අධිකාරපූර්වமாக 12 கோரிக்கைகளை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். இன்று பகல் பிரதமருடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். நாம் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக கூறிய அவர், சம்பள முரண்பாடு உட்பட சில கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனால் இன்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்பட இருந்த பணி பயிஷ்கரிப்பு போராட்டத்தை நாங்கள் கைவிட தீர்மானித்துள்ளோம்
என்றார் சமன் ரத்னப்ரியா.
செய்தியை வழங்கியவர் சார்ஸ் பீட்டர். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்தும் சைக்கிளுக்கு நோபல் சமாதான பரிசு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை முன்வைக்க இத்தாலிய வானொலி ஒன்றின் ஒலிபரப்பாளர்கள் இருவர் கையெழுத்து இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் கிருத்திகா நாராயணன்.
அமைதிக்கான நோபல் பரிசு சைக்கிளுக்கு அளிக்கப்பட வேண்டும் என இத்தாலிய அரச வானொலியின் இரு அறிவிப்பாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். இணையதளம் மூலம் இதற்கு ஆதரவு திரட்டுவதிலும் அவர்கள் முனைந்துள்ளனர். இத்தாலியின் ராய் 2 எனும் வானொலியில் பிரபலமாக உள்ள கேட்டர்பில்லர் நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் 2016 அமைதிக்கான நோபல் பரிசு சைக்கிளுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான ஆதரவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு முன்னர் அளிக்குமாறு அவர்கள் கோரியுள்ளனர். பின்னர் அவை தொகுக்கப்பட்டு நார்வேயில் உள்ள நோபல் பரிசு குழுவுக்கு அனுப்பப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சைக்கிள் சமாதானத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாகனம் என அந்த வானொலி அறிவிப்பாளர்கள் வாதிடுகிறார்கள். எளிமையான இந்த வாகனம் எவ்வித போரையும் ஊக்குவிப்பதில்லை என்றும் மனிதர்கள் உபயோகப்படுத்தும் அனைத்து வாகனங்களிலும் சைக்கிளே மிகவும் ஜனநாயகமானது என வானொலி அறிவிப்பாளர்கள் மாசிமோ சிரி மற்றும் சாரா ஜம்போட்டி சொல்கின்றனர். காரினை உபயோகிப்பதால் ஏற்படும் சமூக செலவுகளுடன் ஒப்பிடும்போது சைக்கிள் பயணம் செலவு குறைவானது, உடலுக்கு நல்லது, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது என பல காரணங்களை அவர்கள் முன்வைத்துள்ளனர். மிதிவண்டி சாலை இழப்புகளை தடுக்கிறது, சிறார்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது, மக்களிடையே நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது என அந்த இரு அறிவிப்பாளர்களும் கூறுகின்றனர். விடுதலை மற்றும் எதிர்ப்புக்கு ஆதரவாக சைக்கிள் எவ்வாறு செயல்பட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இத்தாலிய சைக்கிள் சாம்பியன் ஜினோ பார்தோலி 2nd World War காலத்தில் யூதர்களை காப்பாற்ற சைக்கிள் மூலம் போலியான ஆவணங்களை எடுத்து சென்றார் என்ற வியப்பூட்டும் கதை இந்த மனுவின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. இணையதளம் மூலம் பெறப்படும் ஆதரவுடன் கூடிய மனுவை கூட சைக்கிள் மூலமே நார்வே எடுத்து சென்று பரிசு குழுவிடம் அளிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். பல நாடுகளில் மக்களிடையே சைக்கிள் பயணம் பிரபலமடைந்து வரும் சூழலில் இந்த விருது அதற்கு வழங்கப்படுவது பொருத்தமானதாக இருக்கும் என அவர்கள் கூறுகின்றனர். அவர்களின் முயற்சி வெற்றியளிக்குமா, காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிறார் இத்தாலியில் உள்ள BBCயின் செய்தியாளர் ஒருவர்.
கிருத்திகா நாராயணன். செய்தி அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலில் துபாயில் நடைபெற்ற கலப்பு இரட்டையருக்கான உலக பூப்பந்து சுற்றுத் தொடரை பிரிட்டன் வென்றுள்ளது குறித்த தகவல். ஆண்டிறுதியில் நடைபெற்ற கலப்பு இரட்டையருக்கான உலக பூப்பந்து சுற்றுத்தொடரை வெற்றி கொண்ட பிரிட்டன் அணி பட்டத்தை தமதாக்கிக் கொண்டுள்ளது. ஆண்டிறுதி உலக சூப்பர் சீரீஸ் இறுதிப் போட்டியில் பிரிட்டன் தங்கம் வென்றது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். கிறிஷ் மற்றும் கபி ஆட்காக் ஆகியோர் இணைந்து இந்த சாதனையை படைத்துள்ளனர். மிகவும் விறுவிறுப்பாக துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டிகளில் தென்கொரியாவின் கோசுங் ஹயுன் மற்றும் கிம் ஹா நா ஜோடியை களத்தில் சந்தித்த பிரிட்டிஷ் ஜோடியினர் 21-14, 21-17 என்ற நேர் செட்களில் மிகவும் திறமையாக ஆடி போட்டியை தமதாக்கிக் கொண்டனர். ஆரம்பம் முதல் மிகவும் நிதானமாக ஆடி தமது திறமையை வெளிக்காட்டி வந்த கிறிஷ் மற்றும் ஆட்காக் ஆகியோர் தமது சாதனை குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்கிறார் கிறிஷ் ஆட்காக்.
It's not something that we aim for to, but as I said, there's been some fantastic British players in the past, and so to be the only ones that have won it is great. But yes, just standing here with this gold medal of Amanet, it's an amazing feeling. It's what we put in all the hours for every day.
இறுதிப் போட்டியில் தம்மை எதிர்கொண்ட கொரிய அணி ஆண்டு முழுவதும் மிகவும் சிறப்பாக ஆடினார்கள். அந்த அணியை வெற்றி பெற வேண்டும் என்பதில் நாம் திடமாக இருந்தோம். இறுதியில் அவர்களை வென்றது மிகவும் மகிழ்ச்சியான விடயமாகும் என தெரிவித்தனர்.
Yeah, but we'll train harder and try and get better for them. But yeah, when it comes to it, I'm sure we'll be really excited to get going.
இதற்கு முன்னர் மூன்று தடவைகள் கொரிய அணி பிரிட்டனை எதிர்கொண்டிருந்ததுடன் அனைத்து தடவைகளிலும் கொரியா வெற்றியை தமதாக்கிக் கொண்டிருந்தது. இந்த ஒரு சூழலில் பிரிட்டன் தம்பதியினரின் இந்த வெற்றி எதிர்பார்க்காத ஒரு திருப்பமே என ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்து இலங்கை அணியை வென்ற நியூசிலாந்து அணி முதலாவது டெஸ்ட் போட்டியை தனதாக்கிக் கொண்டுள்ளது குறித்த தகவல். நியூசிலாந்தில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியின் ஐந்தாம் நாளான இன்று நியூசிலாந்து அணி இலங்கை அணியை 122 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது.
A good start by New Zealand straight away. Southey got the ball swinging. Two overs old. Chandamal, the big wicket taken by Gupta. Good catch. Diving in front of Ross Taylor.
இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியை நியூசிலாந்து தனதாக்கிக் கொண்டுள்ளதை அடுத்து 1-0 என்ற அடிப்படையில் நியூசிலாந்து அணி முன்னணியில் உள்ளது. இலங்கை அணி 282 ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆட்டத்தில் நீல் வாக்னர் பந்து வீச ஆரம்பிக்கும் முன்னர் இலங்கை வீரர்கள் தினேஷ் சந்திபால் மற்றும் அணித்தலைவர் ஆஞ்சலோ மெத்தியூஸ் ஆகியோர் இணைந்து மிகவும் சிறப்பாக ஆட்டத்தை முன்னகர்த்தி சென்றிருந்தனர். இருவரும் இணைந்து மிகவும் எளிதாக 45 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். ஆரம்பத்தில் இவர்களது நிதானமான சிறப்பான ஆட்டம் இலங்கை அணியின் வெற்றி குறித்து ரசிகர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாகவே இருந்தது. மெத்யூஸ் ஆட்டமிழப்பதற்கும் சந்திமால் ஆட்டமிழப்பதற்கும் இடையே 3 ஓவர்கள் இருந்தாலும் அணியின் மொத்த ரன் 165 தாண்டியிருக்கவில்லை. நியூசிலாந்து அணியின் இடது கை பந்து வீச்சாளர் நீல் வாக்னரின் பந்து வீச்சுக்கு இலங்கை அணி வீரர்கள் தடுமாறி போயிருந்தனர். நியூசிலாந்தின் வெற்றிக்கு அந்த அணியின் பந்து வீச்சாளர் நீல் வாக்னரின் அபார பந்து வீச்சே முக்கிய காரணமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. நியூசிலாந்தின் தரப்பில் சவுத்தி, சாண்ட்னர், வாக்னர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். போல்ட் 3 விக்கெட்டுகளையும் பிரேஸ்வெல் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். ஆட்டநாயகனாக மார்டின் கப்தில் தேர்வு செய்யப்பட்டார். இரண்டாவது டெஸ்ட் போட்டிகள் எதிர்வரும் 18 தேதி ஹாமில்டனில் ஆரம்பமாக உள்ளன. அடுத்து யூரோப்பியன் கிராஸ் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பிரித்தானியா பதக்கங்களை வென்றுள்ளது குறித்து ஒரு பார்வை. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே நடைபெறும் யூரோப்பியன் கிராஸ் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்த ஆண்டும் பிரித்தானியா பதக்கங்களை குவித்துள்ளது.
It was a real hope that Great Britain could win the individual gold and perhaps team gold, but it's Germany's...
இந்த ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற பிரித்தானிய வீரர்கள் ஒவ்வொருவரும் பதக்கங்களை வென்றுள்ளனர். 23 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கான ஓட்டப் போட்டியில் ஜொனதன் டேவிஸ் தங்கம் வென்றுள்ளார்.
A European title for Jonathan Davis in the under-23 race. He takes the gold medal for Great Britain. Congratulations to him. Well done.
நான் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற மன உறுதியுடனேயே பங்கேற்றேன். ஆனால் தற்போது வெற்றி பெற்றது என்னால் நம்ப முடியாதுள்ளது. நான் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன் என்றார் 21 வயதான டேவிஸ். மூத்த பெண்களுக்கான ஓட்டப் போட்டியில் நெதர்லாந்து தங்கம் வென்றுள்ளது. நெதர்லாந்து ஓட்ட வீராங்கனை சிஃபான் ஹசன் சிறப்பாக ஓடி முதலிடத்தை வென்றார். பிரிட்டனின் கேட் அவெரி 2 இடத்தை பெற்றார். இவர் 2 ஆண்டாகவும் இந்த போட்டியில் 2 இடத்தை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டியின் முடிவில் தெரிவித்த கேட் அவெரி, தனக்கு முன்னர் உலகின் மிகச்சிறந்த ஓட்ட வீராங்கனை சிஃபான் ஹசன் உள்ளதாகவும் அவருக்கு அடுத்ததாக தான் 2 வந்துள்ளதாகவும் இதுவே மிகப்பெரிய விடயம் என்றும் தெரிவித்தார்.
விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன், புனிதசீலன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கின் ரமாதி நகரை அரசாங்க படையினர் மீண்டும் கைப்பற்ற முயற்சி வைத்து வரும் நிலையில் IS போராளிகள் நகரின் மீது பதில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஈராக் பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஏமனில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சண்டையின் போது கொல்லப்பட்ட வெளிநாட்டு படையினருக்கிடையே சவுதி அரேபியாவைச் சேர்ந்த மூத்த தளபதி ஒருவரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த அதிகாரி ஒருவரும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புருண்டியின் அண்டை நாடான ருவாண்டாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வசித்து வரும் புருண்டி நாட்டவர்கள் அங்கு நடைபெற்று வரும் தொடர் வன்முறைகள் காரணமாக முகாம்களிலிருந்து தப்பிச் செல்கின்றனர் என நிவாரண பணியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.